இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியின் அளவுகோலை பத்தி பேசிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியை எப்படி நம்ம மனசுலயே தக்க வச்சுக்கிறது? மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே என்னுடைய சொந்த படைப்பு தான் அப்படின்றது ரொம்ப அழகாவே இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். கடந்த சில நிகழ்ச்சிகளா நம்ம மன அழுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மன அழுத்தம் அப்படின்றத எதுக்காக நம்ம இத ஒரு நம்பிக்கையா நமக்குள்ள வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா நான் என் வேலைய நல்லா பண்ணுவேன், இன்னும் நல்லா செம்மையா செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு மாணவர்களிடையே இருந்தாதான் அவங்க பரீட்சையை நல்லா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் பத்தி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம கூட இருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். கடந்த நிகழ்ச்சியில நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு பேசினாலும் வந்து கேள்விகள் அப்படின்றது வந்து நிக்காது. ஏன்னா அவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு சின்ன விஷயமே கிடையாது இல்லையா? மன அழுத்தம் அப்படின்றது வந்து மனச அழுத்தக்கூடிய ஒரு விஷயம். மனச அழுத்தக்கூடிய என்ன நடக்கும்? மகிழ்ச்சி அப்படின்றது நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள், பல விதமான சூழ்நிலைகளால ஏற்படுற கஷ்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனச அழுத்தும் போது மகிழ்ச்சி அப்படின்றதே வந்து நமக்கு வந்து காணாமல் போயிடுது இல்லையா? இந்த மன அழுத்தத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான நம்பிக்கைகள். நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம், இயற்கையான விஷயம் அப்படின்னு. ஆனா இந்த நம்பிக்கை தான் வந்து நம்ம பாக்கியத்தை வரைக்கும் கொண்டு போய் சேருது அப்படின்றது நம்ம ஒரு நிமிஷம் நினைக்க மறந்துடுறோம். இந்த நம்பிக்கை முறை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்கை வகிக்குது.
அதனாலதான் நாம வந்து நம்முடைய பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கையை வந்து செக் செஞ்சுட்டே இருக்கணும். சோ எந்த ஒரு நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு உணர்வை தரலையோ அது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா நாம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, டென்ஷன் அப்படின்றது இயல்பானது, பதட்டப்படுவது, மன அழுத்தம் என்பது இயல்பானது அப்படின்னு நாம அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். சோ ஏற்றுக்கொண்டுட்டோம், அதனால அதே வழியோட நாம வாழ்க்கையை தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். எப்போ இது சரியில்லை, இந்த நம்பிக்கை என்பது சரியில்லை அப்படின்னு உணர்றோமோ அப்போதான் நாம அது மேல நம்முடைய கவனம் போகும். அதை நீக்குவதற்கான முயற்சிகளை நாம செய்வோம். இப்போ டென்ஷன் வந்து நம்மளுக்கு இயல்பு அப்படின்னு நாம ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதை எப்படி நீக்கிறது அப்படின்ற வழி நமக்கு தெரியல, அதனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாரையும் கேளுங்க, உங்களுக்கு டென்ஷனா இருக்கிறது பிடிச்சிருக்கா, மன அழுத்தம் என்பது பரவாயில்லையா அப்படின்னா யாருமே சரின்னு சொல்ல மாட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்க, ஆனா இது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு விதமான அன்கம்ஃபர்டபிள் உணர்வை வந்து ஏற்படுத்துது. இதையே நீங்க வந்து அமைதி, மகிழ்ச்சி, அது இயல்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ரொம்ப சௌகரியமா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கை.
கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படித்தானே சொல்லுவாங்க?
கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் கொஞ்சம் கோபம் பரவாயில்ல தானே அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டா, முழுமையான ஆரோக்கியம் தான் இயல்பானது இல்லையா? எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் வலி இருக்கு, அப்பப்போ நோய் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, இது வந்து இயல்பு அப்படின்னு சொல்றோமா? சொல்லல. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டா கூட நம்ம டாக்டர் கிட்ட போறோம், அதுக்கான மருந்து எடுத்துக்கிறோம், அதை முழுவதுமா சரி செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். அது முடிஞ்சப்புறம்தான் நம்ம முழு ஆரோக்கியத்துக்கு திரும்புறோம். அதுதான் நமக்கு திருப்தியையும் ஒரு இயல்பு தன்மையையும் அளிக்கும்.
ஆனா நீங்க பல பேரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி இருக்கு, எனக்கு கொஞ்சம் வயிறு வலி இருக்கு, எனக்கு கை கொஞ்சம் வலிக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான எந்த ஒரு முயற்சியோ இல்ல அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல இப்போதைக்கு. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், இதமும் ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ நமக்கு கொஞ்சம் தலைவலி இருக்கு இல்ல முதுகு வலி இருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டைம் இல்ல ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நான் பல விதமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு, அதுல முழுசா என்னோட கவனம் இருக்கு அப்படின்றதுனாலயும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பல விதமான டாக்டர்ஸ் கிட்ட போயிருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து எந்த பிரச்சனையோ இல்லை அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த தலைவலியோ முதுகு வலியோ அந்த சின்ன சின்ன நோயாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அதற்கான வழிமுறை எப்படி நீக்குவது அப்படின்ற வழிமுறை தெரியல, அதனால ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப தலைவலியோட இருக்கிறதும் முதுகு வலியோட இருக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க, நிச்சயமா இல்ல. ஆனா அதை நீக்குவதற்கு வழி தெரியல, அதனால வேற வழி இல்லாம இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஏன் தலைவலியோடும் முதுகு வலியோடும் இருக்கணும், அதற்கு வழி இருக்கு அப்படின்னா, அதை நாம ஏன் சரி செஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கக்கூடாது? நிச்சயமா செய்யலாம் இல்லையா. ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம உணர்வை ஏற்படுத்தும் பொழுது, என்னுடைய எண்ணங்கள் தான் காரணம், என் நான் பலகீனமாக உணர்வதுதான் காரணம், வெளியே இருக்கிற பிரச்சனைகளால அதற்கேற்றாற் போல என்னுடைய சக்தியை நான் மேம்படுத்தாததுதான் காரணம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது, என் மேல என்னுடைய கவனம் போச்சு அப்படின்னா, சரியான எண்ணங்களை உருவாக்குறது தான் நான் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி அப்படின்னு நாம தெரிஞ்சா நிச்சயமா அதை நாம முயற்சி செய்யலாம்.
ஆனா ஏன் இது வரைக்கும் அதுல யாருமே கவனம் வைக்கல?
ஏன்னா அதுக்கான வழி என்பது தெரியல. இப்ப கொஞ்சம் கோபம் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டென்ஷன் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கு, சோ நான் அதை வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சின்ன சின்ன பிரச்சனை தானே, சின்ன சின்ன டென்ஷன் தானே, சின்ன சின்ன கோபம் தானே அப்படின்னு நாம வந்து இக்னோர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய விஷயங்கள் வரும்பொழுது நாம ரொம்ப அதிகமான ஒரு உணர்வுல வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்முடைய பாதையில வந்து அப்படியே நின்றுடும். இதுக்கு ஒரு சிலசமே சொல்லுவோம் இல்லையா, என்னால என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. அந்த ஒரு கட்டத்திற்கு வந்து நின்றுடும். ஏன்னா என்னை நான் தயார்படுத்தி கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு வந்து ஒன்னுல இருந்து பத்துன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்னுடைய டென்ஷனுடைய லெவல் வந்து 2, அது வரைக்கும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். ஆனா நாளைக்கே வந்து வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது, இல்ல இயற்கையின் சீற்றத்தினால ஏதாவது பெரிய விபத்து நடக்குது, வேற ஏதோ பெரிய பிரச்சனையோ சூழ்நிலையோ வரும் பொழுது, இப்போ நான் என்னை தயார்படுத்திட்டு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் டென்ஷனை நான் தாங்கிக்கிற அளவுக்கு தான், ஆனா நாளைக்கு வரப்போறது தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது. அப்ப நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அதை எப்படி நான் கிராஸ் பண்ணுவேன், கடந்து செல்லுவேன்?
எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுவாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுவாரு, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாவாரு. ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும், ஆனா அதுக்கு அப்படியே ஒரே ஸ்டேபிளா இருப்பாரு. அவர் அந்த மனசுல வந்து எந்த ஒரு தடுமாற்றமோ இல்ல ஒரு பயமோ ஒரு கவலையோ எதுவுமே இருக்காது. இது என்ன பர்சனாலிட்டி?
அந்த மாதிரியான பர்சனாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சின்ன சின்ன இரிட்டேஷன்ஸ், அந்த சின்ன சின்ன டென்ஷன் அதுக்கெல்லாம் ஆகிறது இல்ல. ஆனா இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல வீட்டுல யாரோ தவறிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அது அவரை அஃபெக்ட் பண்ணும். ஆனாலும் அந்த நேரத்துல அவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லாருமே வந்து சோகமா இருக்காங்க, யாராலையுமே இதை தாங்கிக்க முடியல, இப்போ இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, யாரையும் இது அஃபெக்ட் பண்ணாம இந்த சூழ்நிலையே நான் கடந்து போகணும், இந்த மாதிரி ஒரு சமயத்துல நான் ஏதாவது சொன்னா இல்ல நான் ரியாக்ட் பண்ணா இது அனைவரையுமே பாதிக்கும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற பேர்ல தனக்குள்ள அந்த அழுத்தத்தை வச்சுக்கிறாரு, தனக்குள்ள அந்த டென்ஷனை வந்து அடக்கிக்கிறாரு. இதுக்கு அர்த்தம் வந்து அவருக்குள்ள டென்ஷன் இல்ல அப்படின்றது அர்த்தம் இல்ல, அவர் பார்க்கிற கண்ணோட்டம் வந்து வேற. இப்போ இது அவருடைய பொறுப்பு. சோ சின்ன சின்னதா வந்து டென்ஷன் ஆறவங்க, சின்ன சின்ன கோபம் வர்றது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்குள்ள வந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அந்த பாதிப்பு நிச்சயமா ஒரு நாள் உடல் ரீதியாகவும் உறவுகள்லயும் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும்.
எக்ஸாக்ட்லி இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே வந்து சின்ன விஷயமா தான் நினைக்கிறாங்க, அது கொஞ்சம் இருக்கும்போது வலியோ இல்ல வேதனையோ கொஞ்சமா இருக்கும்போது அதை வந்து கவனிக்கணும், இல்ல அதுல கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வலி ஏற்படும், அது வந்து சின்ன வலிதான், அது தன்னால சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கோபம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தானே இருக்கு, அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல,
அது கொஞ்சம் அப்படின்னு யார் முடிவு பண்றது?
நாம தான்.
ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேஷன் ஆவாங்க, ஆனா பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது அதை வந்து சமாளிப்பாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க மனசு உடைஞ்சி போயிடுவாங்க, அது வேறு விதமாக கூட திரும்பி போயிடும். இவ்வளோ கோபம் பரவாயில்ல, இவ்வளோ டென்ஷன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறது கூட நாம தான். ஆனா வந்து சூழ்நிலைக்கு சூழ்நிலை அது வித்தியாசப்பட்டுட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து என்னுடைய கோபத்தினால என்னுடைய மன அழுத்தத்தினால எனக்கு தலைவலி வருது, முதுகு வலி வருது, அல்சர் வருது. ஆனா நான் என்ன செய்யறேன்னா அதை வந்து அப்படியே அலட்சியப்படுத்துறேன், அந்த வலியை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அப்படியே என்னுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்றேன்.
முக்கியமா இந்த கோவத்தால வர்றது வந்து பிளட் பிரஷர் தானே.
சோ நான் என்ன செய்ய வரேன் அப்படின்னா என்னுடைய டென்ஷனை குறைக்கிறது கிடையாது, அதுக்கான என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறது கிடையாது. ஆனா இதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பங்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கோபமா இருக்கட்டும், இல்ல டென்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் என்னுடைய உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்துது, ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் எதனால அப்படின்னா எப்போ சின்னதா இருக்கும் பொழுது நாம செக் பண்ணல, சோதிச்சு பார்க்கல, அப்பவே அதற்கான ஒரு தீர்வை காணல, நாம் அதை ஏத்துக்கிறோம், அப்படியே நம்முடைய வாழ்க்கையில ஓட்டிட்டே இருக்கோம். ஆனா அது உடல் ரீதியாக வெளியில வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு அதிகமான கட்டத்தை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யறோம், எப்போ நமக்கு உடம்பு சரியில்லையோ, உடல் ரீதியாக ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தோன்னா உடனே டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் வந்து பல்ஸ் செக் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன சின்னதா டென்ஷன் வந்தாலும், சின்ன கோபம் வந்தாலும் உடனே நான் எதை செக் பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ள எது சரியில்லை, என்ன மாதிரியான எண்ணங்கள் உள்ள ஓடிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட என்னுடைய எண்ணங்களுடைய தரம் என்ன அப்படின்றத நான் நிச்சயமா செக் பண்ணணும். அங்கேயே நான் சோதிச்சு பார்த்து எது தேவையில்லையோ அதை நீக்கிவிடணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம், அந்த மாதிரி விடாப்பிடியான அந்த மன வேதனை, அதெல்லாம் வந்து கேன்சர் மாதிரி. அது அப்படியே விட்டோம் அப்படின்னா என்னுடைய மனதை முழுசா ஆக்கிரமிச்சுக்கும், அதுக்கப்புறமா என்னால் அந்த வழியிலேருந்து மீளவே முடியாது. இந்த மன அழுத்தம் அப்படின்றது வந்து நம்முடைய மனதளவில் ஆரம்பிச்சு உடல் ரீதியாக பலவித தொந்தரவுகளை கொடுக்குது, அதுக்கப்புறமா நம்முடைய உறவுகளில் வந்து பலவிதமான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துது, உறவுகளில் விரிசல் இல்லையா. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நம்பிக்கைகள். ஸோ மனதளவிலேயே வந்து கொஞ்சமாக இருக்கும்போது அதை நாம் செக் பண்ணணும் டெய்லி, அதுக்கப்புறமா அதை மாற்றிக்கொண்டே வரணும். உள்ள ஒரு சின்ன சின்னதாக உருவாகும் பொழுதே நாம் செக் பண்ணணும். பெரிய விஷயங்கள் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இப்போவே அதுக்கான தீர்வை காணணும், அதை நாம் விளக்கறதுக்கு முயற்சி செய்யணும்.
ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும், கொஞ்ச நாள் வந்து அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும், எங்கேயாவது வந்து வெளியூரோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து உண்மையா அந்த மாதிரி எடுக்கணுமா?
ஆமா, அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து உதவி செய்யும். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, எக்ஸாம் முடிஞ்சவொடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 நாள் எங்கேயாவது ரிலாக்ஸ்டா போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேலையினுடைய பாரம் அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, அது வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துல இருக்கும் பொழுது அதை முடிச்ச உடனே ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு ஹாலிடேக்கு போறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு உதவி செய்யும். எப்படின்னா உடல் ரீதியாக உதவி செய்யும். உடலுக்கு நாம ஓய்வு கொடுக்கறோம், ஆனா நம்முடைய எண்ணங்களுக்கு நாம ஓய்வு கொடுக்கறது இல்லை. நாம ஹாலிடே போனாலும் என்ன செய்யறோம் அப்படின்னா எதையாவது பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றப்போ நாம இந்த மாதிரி ஹாலிடே போனாலும் சரி, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி, என்ன ஆனாலும் அந்த 10 நாள் 15 நாளோ இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரமோ நாம அந்த வலியை உணராமல் இருப்போம். திரும்பி நாம வந்தோடனே அகெயின் இதே பிரச்சனைகள், இதே டென்ஷன், இதே மாதிரிதான் இருக்கும். ஸோ நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த டென்ஷன், பதட்டம் இல்ல மன அழுத்தம் உருவாகாமல் இருப்பது எப்படி, அதுக்கான முயற்சியை நாம செய்யணும். எப்படி நாம வந்து டாக்டர் கிட்ட வந்து போய் பார்த்தப்புறமா வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி பல்ஸ் ரேட் பாக்குறோம் இல்லையா. அது மாதிரி காலையில நம்ம எந்த வேலையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும், தியானத்துல என்னுடைய எண்ணங்களினுடைய வேகத்தை பார்க்கணும். இப்ப இருதய துடிப்பை நாம பாக்கும்பொழுது என்ன சொல்றோம், டென்ஷனா இருந்ததுன்னா துடிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆக்சுவலா இதய துடிப்பு அதிகமாகறதுக்கு முன்னாடி இங்க என்னுடைய எண்ணங்களுடைய வேகம் அதிகமா இருக்கும். நீங்க சரியா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு டென்ஷன்ல அது அதிகமா போயிட்டு இருக்கும், அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த இருதய துடிப்பும் அதிகமாகிறது. இங்க எப்படி செக் பண்ணி இங்க குறைக்கணும்னு நினைக்கிறோமோ முதல்ல இங்க செக் பண்ணணும், அதை நாம சீர்படுத்தணும், குறைக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் தான். நேற்று வரைக்கும் நான் வந்து சக்கரை போட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட போறேன், டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு டயபெட்டிஸ், உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. அடுத்த நாள்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா
சக்கரை இல்ல,
எனக்கு வந்து சுகர், எனக்கு வந்து டயபெட்டிஸ் அப்படின்ற நோய் இருக்கு அப்படின்ற உணர்வு வருது. அப்ப நான் என்ன ஆகுறேன், கான்சியஸா இருக்கேன், எச்சரிக்கையா இருக்கேன். எதை கொடுத்தாலும் நான் கேட்கிற முதல் கேள்வி, இதுல சக்கரை இருக்கா, இதை நான் சாப்பிடக்கூடாது, இதுல சுகர் இருக்கா வேண்டாம். ஆனா நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். எப்போ எனக்கு நோய் இருக்குன்னு தெரியுதோ அந்த உணர்வு இருக்கோ அப்பவே நான் எச்சரிக்கை ஆயிடுறேன். அந்த மாதிரிதான் எனக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன இரிட்டேஷன் வருது அப்படின்னா நாம எச்சரிக்கை ஆகணும். எதனால இது வருது அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். அந்த ஒரு எண்ணத்தை நாம நீக்குவதற்கும் அந்த ஒரு எண்ணத்தை மாற்றுவதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா மனதுக்கு வந்து 15 நாள் பிரேக்கோ இல்ல ஹாலிடேவோ தேவையில்லை. அதுக்கு தேவையானதெல்லாம் சரியான எண்ணங்கள். அப்படி ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் அதிவேகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் டேக் அ பிரேக். ஒரு நிமிஷம் வந்து உங்களுடைய எண்ணங்களினுடைய வேகத்தை குறையுங்க, நிலை நிறுத்துங்கள். அப்புறமா செக் பண்ணுங்க, இந்த எண்ணம் எனக்கு தேவையா, இது எந்த மாதிரியான உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது, அதை உணர்வு பூர்வமாக உணருங்கள். இது சரியான உணர்வை எனக்கு ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த எண்ணத்தை நீக்கி விடுங்க. மறுபடியும் சரியான எண்ணத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்க, அது நிச்சயமா ஒரு நல்ல உணர்வை தான் உங்களுக்கு கொடுக்கும்.
நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 நாள் வந்து ஒரு விடுமுறையோ இல்ல ஓய்வோ, வெளியூர் போறது இல்ல வீட்லயே வந்து லீவ் எடுத்துட்டு இருக்கிறதால அந்த தற்காலிகமா கிடைக்கிற ஓய்வு வந்து அது நிஜமா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இல்லையா. அதாவது வந்து மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமே வந்து ஓய்வா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தான் உணரணும். அதுக்கான முயற்சியை நம்ம தான் கொண்டு வரணும். திரும்பவும் அந்த 10 நாள் ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் வந்தா அதே டென்ஷன், அதே ஸ்ட்ரெஸ், அதே மன வருத்தம், அதே அழுத்தம் தான், திருப்பி அதே தானே தொடருது நமக்கு.
இப்ப நாம அந்த மாதிரி 10 நாளைக்கு வந்து எங்கேயோ போறோம், எதுக்காக அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக போறோம் அப்படின்னா இப்போ நான் மகிழ்ச்சியா இல்லை, இப்ப நான் செய்யற வேலையோ இல்ல இப்ப நான் இருக்கிற நிலையோ சரியாக இல்லை, எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, சரியான எண்ணங்கள் இல்லை, சரியான மனநிலை என்பது இல்லை அப்படின்றப்பதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு, வேற எங்கேயாவது போக வேண்டிய அவசியம் இருக்கு மகிழ்ச்சிக்காக. ஆனா நான் இப்ப செய்யற வேலையே நான் மிகவும் மகிழ்ச்சியா செஞ்சிட்டு இருக்கேன், மிக திருப்திகரமா செஞ்சிட்டு இருக்கேன், நான் இதை ஒரு மன அழுத்தமா நினைக்கல, எனக்கு இது எந்த விதமான ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்தல, நான் செய்யற வேலையில முழு மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்றப்போ எதுக்காக யூ ஹாவ் டு டேக் அ பிரேக். இன்னொரு வகையான பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கை என்னன்னா என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணம், டென்ஷனுக்கு காரணம் வெளியே இருக்கு, அது என்னுடைய மாமியார் இல்ல மருமகள் இல்ல என்னோட சிலபஸ் இல்ல என்னுடைய படிப்பு, என்னோட வேலை,
என்னோட பாஸ்,
என்னுடைய சொசைட்டி இல்ல இந்த டிராபிக் இல்ல இந்த ரோடு, அந்த மாதிரி பல காரணங்களை வந்து நம்ம வெளியில இருக்கிறத சுட்டி காட்டிட்டே இருக்கோம். ஆனா எப்போ நாம வந்து என்னுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் வந்து என்னுடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு உணர்றமோ அது வரைக்கும் நம்மால இந்த மன அழுத்தத்துல இருந்து விடுபட முடியாது.
எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொரு ஒரு நம்பிக்கை இருக்கு சிஸ்டர், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க டென்ஷனா இருக்கிறீங்களா அப்படின்னா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே எந்த மனிதர் வந்து டென்ஷன் இல்லாம இருக்காங்க, ஏதாவது இடம் இருக்கா டென்ஷன் இல்லாம, யாராவது இருக்காங்களா ஸ்ட்ரெஸ் இல்லாம?
ஆமா, இந்த நம்பிக்கைக்கு காரணம் அதை நம்ம ஏத்துக்கொண்டோம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் நமக்கும் இருக்கு. சோ இது இயல்பு தானே, இது இயற்கை தானே அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நாம அது மேல கவனத்தை வைக்கல, அதை நீக்குவதற்கு முயற்சி செய்யல. ஆனா டென்ஷன், பதட்டம், மன அழுத்தம் எல்லாமே வந்து நமக்கு சரியான உணர்வுகளை கொடுக்கறதில்ல. அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்முடைய உறவுகளிலும் பிரச்சனையை தான் உருவாக்குகிறது. அதனால அது இயல்பு கிடையாது. அந்த நம்பிக்கை என்பது தவறானது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சூழ்நிலைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் தான் மன அழுத்தம். கடந்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்தப்போ மிக அதிகமான சோகம், தாங்கவே முடியாத சோகம், கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை, அதாவது நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தை தவறி விட்டா கூட எப்படி அந்த சூழ்நிலையும் நாம வந்து கடந்து போவது, அந்த நிலையிலும் என்னுடைய மனதை ஒரே சீராக வைத்திருப்பது, அதை பற்றி கூட பார்த்தோம் இல்லையா. இதை விட பெரிய சூழ்நிலை என்பது நிச்சயமா கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலும் என்னுடைய மனம் என்பது ஒரே சீராக இருக்க முடியும். அதுக்கு காரணம் வந்து ஒரு சரியான எண்ணத்தை நாம உருவாக்குறது தான். இப்ப மன அழுத்தம் அப்படின்றது எங்க உருவாகுது, நம்முடைய மனதுல உருவாகுது. யாரும் என்னுடைய மனதுக்குள்ள புகுந்து அதை உருவாக்கல இல்லையா. இப்ப ஒரு ஆபீஸ்ல பாஸ் வந்து எல்லார் மேலயும் கோவப்படுறாரு, 10 பேர் மேல கோவப்படுறாரு. அதுல ஒருத்தர் வந்து ஏதோ டென்ஷன் போல இருக்கு அப்படின்னு வெளியே போயிடுறாரு, இன்னொருத்தர் வந்து அழுறாரு, இன்னொருத்தர் வந்து கோவப்படுறாரு, ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிடுவாங்க, வேலை விட்டு போயிடுவாங்க. ஒரே விதமா தான் எல்லாருக்குமே அவர் வந்து சொன்னாரு, ஆனா விதவிதமான ரெஸ்பான்ஸ். சோ நாம கொடுக்கற ரெஸ்பான்ஸ் தான் மன அழுத்தம். நம்மளுக்கு பழகி விட்டது, அதாவது டென்ஷனா இருக்கிறது, கவலைப்படுறது எல்லாமே வந்து பழகி போச்சு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன திடீர்னு எல்லாமே ரொம்ப சைலண்டா இருக்கு, ஒரு கவலையுமே இல்லை, பிரச்சனையுமே இல்லை, திடீர்னு பெருசா ஏதோ வரப்போது போல இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுதான் முதல் நெகட்டிவ். சோ என்னுடைய அந்த வைப்ரேஷன் எப்போ அப்படி உருவாகுதோ நிச்சயமா அது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியே தரும். எப்பொழுது பிரச்சனை வந்து வெளியில இருக்கு அப்படின்னு நாம கைய வெளியே காட்டுறோமோ அப்பொழுது அந்த அதிர்வலைகள் வெளியே போகுது, என் சக்தி வெளியே போகுது, அந்த நெகட்டிவிட்டி வெளியே போகுது, அதே நமக்கு திரும்பவும் வருது. எப்பொழுதுமே பிரச்சனை இங்குதான், எனக்குள் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க, அதை தீக்கிற சக்தி நமக்குள்ள வரும், நாம ஒரு முழுமையை உணரும் இல்லையா. சோ எந்த மாதிரியான சரியான எண்ணங்களை நாம உருவாக்குறோமோ அதற்கேற்றாற் போல நம்ம டென்ஷன் இல்லாம இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலையும் நாம கடந்து போயிடலாம்.
பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய இழப்பா இருந்தா கூட வந்து நம்ம வந்து மனசை ஒரு நிலைப்படுத்திக்கணும்னு சொன்னீங்க. அவ்வளவு பெரிய இதுக்கு போகணும், ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து எனக்கு வந்து பிளைட்டுக்கு நான் வந்து போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்ல நான் ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கும்போது நான் ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கிறேன், சடனா வந்து ஒரு மணி நேரம் டிராபிக்ல நான் மாட்டிக்கிறேன், ஆனா நானும் 10 நிமிஷத்துல போய் அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த டிராபிக்ல நான் மாட்டிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு படபட, எனக்குள்ள ஒரு பதற்றம், எனக்குள்ள ஒரு டென்ஷன், அதெல்லாம் உருவாகாதா?
சரி, டென்ஷன் உருவாகுது, பதட்டம் உருவாகுது, அதனால முன்னால இருக்கிற டிராபிக் கிளியர் ஆயிடுமா?
இல்ல ஆகாது,
நிச்சயமா ஆகாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் என்னுடைய டென்ஷன் முன்னாடி இருக்கிற டிராபிக்க கிளியர் பண்ண போறதில்லை. நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்லயே நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ நான் போறதுக்குள்ள நிச்சயமா போயிடும், அது மட்டும் இல்ல நாம எங்க போய் சேர போறோமோ அந்த இடத்த நான் டைமுக்கு போய் சேர முடியாது, அதனால இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், அதனால இந்த வேலைகள் எல்லாம் கிடும் அப்படின்னு அதிகமா திங்க் பண்ணிட்டே இருப்போம். தேவையற்ற எண்ணங்கள் அது. சோ நம்ம அப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கி நம்முடைய சக்தியை வீணா செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்காக நான் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கலாம், என்னை அந்த சமயத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்களை நான் உருவாக்கலாம். இப்படி நினைச்சு பாருங்க, ட்ரெயின் இன்னைக்கு லேட் ஆயிடும், நிச்சயமா நான் போன அப்புறம் தான் கிளம்ப போகுது, அப்படி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா?
இல்ல.
ட்ரை பண்ணி பாருங்க, மேபி போகும்போது அந்த ட்ரெயின் கிளம்பாமலே கூட இருந்திருக்கலாம். பல சந்தர்ப்பங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுதான் எண்ணங்களுடைய சக்தி என்பது.
இப்ப நான் என் எண்ணத்துல ட்ரெயின் கிளம்பாது, நான் போகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நான் கிரியேட் பண்ணும் போதே எனக்குள்ள ஒரு அமைதி ஏற்பட்டு டென்ஷன் ஆகாம இருக்கிறேன். என் எண்ணத்தாலேயே வந்து அந்த ட்ரெயினை வந்து நான் போய் சேர்ந்து அடைஞ்சிடுறேன்.
ஒருவேளை ஏதாவது காரணத்துக்காக டிலே ஆச்சுன்னா நம்மை நாம் ஆறுதல் படுத்தி கொள்ளணும்.
ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொன்னீங்க, எண்ணம் தான் வந்து பாக்கியம் வரை கொண்டு சேரும் அப்படின்னு.
அதுக்காக நாம லேட்டா கிளம்ப கூடாது, சரியான நேரத்துக்கு கிளம்பணும், போய் சேர முடிஞ்சா போய் சேருவோம், இல்லைன்னா அதுலயும் ஏதாவது நல்லது இருக்கும், அப்படின்னு நம்முடைய மனதுக்கு நாம் ஆறுதலாகவும் சமாதானமாகவும் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் தான் உருவாக்கம்.
நிச்சயமா. சோ என் எண்ணம் தான் வந்து என் பாக்கியத்தை உருவாக்கிடுச்சு அந்த இடத்துல. எல்லாருமே இத வந்து கண்டிப்பா முயற்சி செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம் சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு நல்ல எண்ணங்களை உருவாக்கினாதான் நம்ம விதி பாக்கியமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறோம். உங்களுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்தாலோ இல்ல சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல இந்த நிகழ்ச்சியை பற்றி எந்த கருத்துக்களா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா தொலைபேசி மூலமாவோ இல்ல இமெயில் மூலமாவோ நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இப்ப விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி